السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகில மகத்தான ஒரு படைப்பாக நம்மை படைத்து ஒரு கண்ணியமான ஒரு வாழ்வையும் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறான். மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் அல்லாஹுவால் மதிப்பு மிக்கதாக மனிதர்களாலும் உயர்வானதாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த உறுப்புகளுக்கும் இணையாக நிகராக ஒன்றை மனிதனால் கொண்டு வர முடியாது. அது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அப்படி ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட உறுப்புகளை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். இவைகள் அனைத்து மானிதமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவை. அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பணியையும் வேலையும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை குறித்து மர்மையிலே விசாரணையும் நடைபெறும். எந்த நோக்கத்திற்காக அது வழங்கப்பட்டிருக்கிறது, அதனை எப்படி பயன்படுத்தினா என்ற விசாரணையும் இருக்கிறது. இது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அதிகாரத்திற்கு உட்பட்டது, அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமைக்கு உட்பட்டது. எனவே எந்த மனிதரும் பொறுப்புக்குத்தனமாக இருந்துவிடக்கூடாது. நமது கைதானே, நமது கண்ணுகள் தானே, நமது கால்கள் தானே, நாம் அது எப்படி வேணுமானாலும் பிரயோகிக்கலாம் என்ற எண்ணம் வந்து விடக்கூடாது. அத்தனையுமே அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். திருமறையிலே நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், குல்லின் தொஃபு மாபி சுதூரிக்கும் அவு துபதூ யாலமுல்லா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களது உள்ளங்களிலே நீங்கள் எவைகளெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, மேலும் இவைகளெல்லாம் நீங்கள் மறைக்காமல் வெளிப்படுத்தி விட்டீர்களோ, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிவான் என்று சொல்லிவிடுங்கள். மனதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, இவைகளெல்லாம் நாம் ரகசியமாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட எண்ணங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட குணங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதெல்லாம் அல்லாஹுக்கு அத்துப்படி. அவைகள் அனைத்தும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். எதுவுமே அல்லாஹுக்கு மறைந்ததல்ல என்று சொல்லி காட்டுகிறான். திருக்குறானிலே இது போன்று நிறைய வசனங்கள், மனிதனுடைய உள்ளம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் பார்க்க முடியும். அல்லாஹுக்கு மட்டுமே அறிந்திருக்கிற விஷயங்கள் இவைகள். செயல்பாடுகளில் மனிதன் தவறு செய்கிற போது அதை பார்க்கின்றவர்கள் அதை தெரிந்து கொள்கிறார்கள். அதுபோல உறுப்புகளிலே ஏதாவது தவறுகள் ஏற்படுகிற போது பிறர்கள் அதை பார்க்கிறார்கள். சமயங்களிலே அதை திருத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். உள்ளத்திலே இருப்பதை யாருமே பார்ப்பதில்லை, அல்லாஹ் மட்டும்தான் அதை அறிகிறான், அல்லாஹ் மட்டும்தான் அதை பார்க்கிறான். என்னென்ன விஷயங்கள் உள்ளங்களிலே இருக்கிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யந்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களது உடல்களை பார்க்கவில்லை, உடலுடைய வனப்பு எப்படி என்பதை அல்லாஹ் பார்க்கவில்லை, உடலுடைய கம்பீரத்தை அல்லாஹ் பார்க்கவில்லை, அது சிவப்பா கருப்பா என்பதும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, வலா இலா சுவரிக்கும் உங்களது தோற்றத்தையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களது தோற்றம் அழகாக இருக்கிறதா அல்லது கொடூரமாக இருக்கிறதா இதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை, வலாக்கின் நியந்துலா குலூபிக்கும் அல்லாஹ் உங்களது உள்ளங்களைத்தான் பார்க்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனுடைய உறுப்புகளிலே, மனிதனுடைய இந்த பிம்பத்திலே அல்லாஹ் பார்க்குகின்ற ஒரே இடம் அவனது கல்பு தான், ஹிருதயம் தான். அதை பாதுகாப்பானதாக பரிசுத்தமானதாக வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் போதித்து காட்டுகிறது. உலகிலே அனுப்பப்பட்ட அத்தனை திருத்தூதர்களும் தீர்க்க தரிசிகளும் அவர்களை பின்பற்றிய தோழர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியன்கள், தபா தாபியன்கள், அவுலியாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம், இவர்கள் அத்தனை பேர்களும் மனிதர்களது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற பணியில் தான் ஈடுபட்டார்கள். உள்ளத்தில் இருக்குகின்ற அசுத்தங்களை நீக்குவதற்கான முயற்சியில் தான் அவர்கள் பாடுபட்டார்கள். அதற்காக தனது வாழ்நாள் முழுக்க அவர்கள் செலவு செய்தார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்வான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி காட்டுவான். பரிசுத்தப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கிற போது இரண்டு விதமான சுத்தம் இருக்கிறது. ஒன்று புறச்சுத்தம், உடலை எப்போதுமே சுத்தமாக வைத்திருப்பது, எல்லா விதமான அசுத்தங்களை விட்டும் உடலை பாதுகாப்பானதாக பரிசுத்தமானதாக எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பது, இது ஒரு சுத்தம். இரண்டாவது சுத்தம் அகச்சுத்தம், கல்வி சுத்தமாக வைத்திருப்பது. இயற்கையாக உள்ளங்களில் ஏற்படுகிற எல்லா தீய எண்ணங்களை விட்டும் பொறாமை குணம், பெருமை, அதுபோல குரோத மனப்பான்மை, இது போன்றிருக்கிற அசிங்கியமான எண்ணங்களை விட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. இப்படி பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவார். உலகிலே வாழ்ந்திருக்கிற சாலிஹீன்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தால் அப்படி தங்களது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற வரலாறுகளைத்தான் நாம் காண முடியும். அவுலியாக்கள், அவுலியாக்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். முழுக்க முழுக்க தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். தங்களது உள்ளங்களை எல்லா விதமான தீய எண்ணங்களில் இருந்தும் அவர்கள் தங்கள் உள்ளங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், இன்ன ஹாதிஹில் குலூப, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன ஹாதிஹில் குலூப தஸ்தவு கமா யஸ்தவு ஹதீத இதா அஸாபஹுல் மா, உள்ளம் இருக்கிறதே உள்ளம் எப்படி துருப்புடுத்து போய்விடும் என்று சொன்னால், தண்ணீர் பட்டு 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 இரும்பு எப்படி துரியேறி விடுகிறதோ அதுபோல உள்ளம் துரியேறி விடும் என்று சொன்னார்கள். இமாம் கசாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மனிதன் ஒரு பாவம் செய்கிற போது, ஒரு தவறு செய்கிற போது உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழும், திரும்ப செய்கிற போது திரும்ப புள்ளி விழும், இப்படியே உள்ளம் முழுக்க அந்த கரும்புள்ளிகளால் நிரப்பப்பட்டு திரும்ப திரும்ப பாவம் செய்கிற போது திரும்ப திரும்ப அதற்கு மேலேயே, விழுந்ததற்கு மேலேயே புள்ளிகள் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த உள்ளம் துருப்பிடித்து போய்விடும். அந்த உள்ளத்திலே எந்த நல்ல விஷயங்களையும் போய் சேராது, நல்ல விஷயங்களை எண்ணுவதற்கு எண்ணமே வராது. சில பேர்களை பார்க்கிறோம் வாழ்நாள் முழுக்க திருந்த மாட்டார்கள். என்ன குர்ஆன் வசனங்களை சொன்னாலும், என்ன ஹதீஸுகளை சொன்னாலும் அதற்கு உள்ளத்திலே பலன் அளிக்காது, அது துருப்பிடித்து போய்விட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே முனாஃபிக்கீன் பற்றி சொல்லுவான், அவர்கள் உள்ளங்களிலே முத்திரையிடப்பட்டு விட்டது. நபியே, நீங்கள் என்ன வசனங்களை ஓதி காட்டினாலும் அது அங்கு வேலை செய்யாது, இந்த நிலை ஏற்படும். அப்ப இந்த துருவை நீக்குவதற்கு என்ன செய்வது? கீழே யார் சொல்லலாம், ஒமா ஜலாவுகா, அதற்கு சிகிச்சை என்ன? உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற துருவை நீக்குவதற்குரிய சிகிச்சை என்ன கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத் வத்திலாவத்தில் குர்ஆன். இரண்டு விஷயங்களை சொன்னார்கள், ஒன்று அதிகமாக மரணத்தை நினைப்பது, நமக்கு மரணம் ஒன்று இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை அதிகமாவது நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போது உள்ளத்தில் இருக்கிற துரு நீங்கும். இரண்டாவது திலாவத்தில் குரான், குரானை அதிகமாக ஓதுதல். இப்படி ஓதுகிற போது உள்ளத்திலே இருக்கிற அந்த துரு நீங்கிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மனிதர்கள் உள்ளங்கம் இருக்கிறதே அது ஆரம்பத்திலே கண்ணாடியை போன்று இருக்குமா? கண்ணாடியில ஒரு மனிதன் நின்று பார்க்கிற போது அது எப்படி அவனுடைய உருவத்தை அப்படியே பிரதிபலித்து அவருடைய உடலிலே ஏதாவது குறைகள் இருக்குமானால் அது எப்படி காட்டி கொடுக்கிறதோ அதுபோல மனிதர்கள் உள்ளம் கண்ணாடியை போன்று இருக்கும். அப்படி பார்க்கிற போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்கின்ற தீய குணங்களையும் தீய செயல்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நாம் செய்கிற தவறு, நாம் செய்கின்ற குற்றம் என்ன என்பதனை விளங்கிக் கொள்வார்கள். விளங்கிக் கொள்கிற போது அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆனால் பாவம் செய்ய 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 அந்த உள்ளம் துருப்பிடித்து போய் அவர்கள் செய்கின்ற தீமைகள் அவர்கள் ஒருபோதும் விளங்க முடியாது. யாராவது அதை அறிவுறுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்கின்ற சுபாவம் இருக்காது. முழுக்க முழுக்க தீமைகளாலேயே அந்த உள்ளம் துருப்பிடித்து போய்விடும் என்ற கருத்தினை சொல்லி காட்டுவார்கள். என்னுடைய நூலிலே ஒரு செய்தி அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆரம்ப காலங்களிலே ரோமர்கள் நல்ல ஓவியம் தீட்டுகிற திறமை மிக்கவர்கள். அழகழகான வகைகளிலே ஓவியங்களை தீட்டுவார்கள். சீனர்களும் அதுபோலத்தான் ஓவியங்களை வரைவார்கள். ஒரு கட்டத்தில் இரண்டு பேர்களும் நான் தான் நல்ல ஓவியம் வரைவேன் என்று தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொண்டார்கள், சவாலிட்டுக் கொள்வார்கள். அந்த காலத்தில் இருந்த அரசனிடத்திலே இந்த பிரச்சனை வருகிறது. அரசர் விசாரிக்கிறார், எப்படி நான் நல்ல தீட்டுவேன், இவன் சொன்னா நான் நல்ல தீட்டுவேன். அப்ப அரசர் இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு போட்டி வைத்தார். இரண்டு பேர்களுக்கும் இரண்டு சுவர்களை கொடுத்து விடுவோம், நடுவிலே திரை போட்டு விடுவோம். நீங்கள் உங்களது திறமையை அந்த சுவற்றிலே ஓவியங்களாக காட்டுங்கள். அதற்குரிய உபகரணங்களையும் பொருட்களையும் அரசாங்கத்திடத்திலிருந்து இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். யாருடைய ஓவியம் சிறப்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். சொன்னது போலவே இரண்டு பெரிய சுவர்களை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார், நடுவிலே திரை போட்டு விட்டார். ரோமர்கள் அதற்குரிய உபகரணங்களை எல்லாம் வாங்கி தங்களது சுவற்றிலே மிக கவர்ச்சியாக மிக அழகான ஓவியத்தை சுவற்றிலே அவர்கள் தீட்டினார்கள். சீனர்களோ எந்த பொருளுமே வாங்கவில்லை, வாங்காமலே இருந்து விட்டார்கள். அரசருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அவர்கள் பொருளெல்லாம் நிறைய வாங்கினார்கள், இவர்கள் எதுவுமே வாங்கவில்லையே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு இருந்தார். எப்போது ரோமர்கள் தங்களது ஓவியத்தை முடித்து விட்டதாக அரசரிடத்திலே போய் சொன்னார்களோ, தகவல் கொடுத்தார்களோ, அதே நேரத்திலே சீனர்களும் நாங்களும் முடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அங்கே கூடியிருந்தவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி வாருங்கள், சென்று என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாமே என்று சொல்லி அரசரும் மந்திரி பிரதானிகளும் அவையோர்களும் அங்கே சென்று பார்க்கிறார்கள். பார்க்கிற போது திரை போடப்பட்டிருக்கிறது, ரோமர்கள் தீட்டியிருக்கிற அந்த சுவற்றை பார்த்தார்கள். அழகாக வரையப்பட்டிருக்கிறது, இதுவரையிலும் பார்க்காத அளவுக்கு நல்ல திறமையாக அந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார்கள். ஆகா, ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு திரையை நீக்குங்கள் என்று அரசர் உத்தரவிட்டார். அந்த திரையை நீக்கப்பட்டது. நீக்கப்பட்ட போது பார்த்தால் எந்த ஓவியத்தை அவர்கள் இந்த சுவற்றிலே பார்க்கிறார்களோ அதே ஓவியம் அந்த சுவற்றிலே பிரதிபலிக்கிறது. இந்த ஓவியத்தை விட பிரதிபலிக்கின்ற ஓவியம் மிகவும் அழகாக இருக்கிறது. சீனர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்தனை நாட்களும் அந்த சுவற்றை தேய்த்து 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 கண்ணாடியாக மாற்றி வைத்திருந்தார்கள். எனவே இந்த சுவற்றிலே வரையப்பட்ட அந்த ஓவியம் முழுக்க அதிலே பிரதிபலிக்கிற போது இதைவிட கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அரசர் சீனர்களுக்கு முதல் பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தினார். அதுபோலத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற போது பாவங்களை விட்டும் நீங்கி அவ்வப்போது ஏற்படுகிற பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிற போது அல்லாஹ்வுடைய அர்ஷம் கூட அவருடைய உள்ளத்திலே பிரதிபலிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷம் கூட அவருடைய உள்ளத்திலே பிரதிபலிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், பார்ப்பதற்கு ரொம்ப பங்க செய்யும், நாளைக்கு மழை பெய்யும் என்பதை அவர் அறிந்திருப்பார். அல்லாஹ்வுடைய லஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற பலகையில என்ன விதி இருக்கிறதோ அதை அவர் தெரிந்திருப்பார். அந்த அளவுக்கு அந்த உள்ளத்திற்கு மதிப்பு இருக்கிறது, அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ்விடத்திலே கௌரவம் இருக்கிறது. இந்த உலகிலே வாழ்ந்த அத்தனை ஆன்மீக அரசர்களும் இப்படித்தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வேதத்தை மட்டும் நமக்கு கொண்டு வந்து தரவில்லை, வேதத்தில் இருக்கிற ஞானங்களையும் கற்றுத்தந்தார்கள், நம்மை பரிசுத்தப்படுத்தவும் செய்தார்கள், அந்த பணியும் செய்தார்கள். உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கிற தீமைகளை அகற்றி உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற பணியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்தி காட்டினார்கள். ஒவ்வொரு மனிதரும் இரவிலே உறங்கப் போவதற்கு முன்னால் நாம் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம், என்ன நன்மையான காரியங்களை செய்திருக்கிறோம், என்ன தீமையான காரியங்களை செய்திருக்கிறோம், ஏன் இந்த தீமையை செய்ய வேண்டும், ஏன் இப்படி பேச வேண்டும், ஏன் இப்படி அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதரும் தங்கள் உள்ளங்களை கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். இப்படி கேள்வி கேட்டுக் கொள்கிற போதுதான் நமக்கு விமோசனம் பிறக்கும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவிலே வந்து தங்களது சாட்டை எடுத்துக்கொண்டு உடலிலே அடித்துக் கொள்வார்களா, இன்றைக்கு நீ ஏன் இப்படி செய்தாய், இந்த மாதிரி ஏன் பேசினாய், வந்தவர்களிடத்திலே எப்படி நீ நடந்து இப்படி நடந்து கொண்டாய் என்பதாக தங்களை தாங்களே அடித்துக் கொள்வார்கள், தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்துக் கொள்வார்கள். முன்னோர்களது வாழ்வை பார்க்கிற போது ஒரு தஹஜ்ஜுத் தொழுகை விட்டதற்காக வேண்டி வாழ்நாள் முழுக்க இரவு நேரம் முழுவதும் உறங்காமலேயே தங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிற வரலாறுகளை நாம் காண முடியும். உமர் அல்லா சலான் அவர்கள் கூட ஒரு நேரத்திலே அசல் தொழுகை அவர்களுக்கு ஜமாத் தவறிவிட்டது. அந்த குற்றத்திற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 200,000 திரகம் மதிப்பிருக்கிற ஒரு இடத்தை நிலத்தை விற்பனை செய்து அந்த 200,000 திரகத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விட்டார்கள். இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்று சொன்னார்கள். அசல் தொழுகை நீ ஜமாத் தவறிவிட்ட காரணத்தினால் உனக்கு நான் கொடுக்கிற தண்டனை என்பதாக சொன்னார்கள். நம்ம எல்லாம் வாழுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஸப நஃப்ஸஹு ஃபித் துன்யா ஹவ்வன் அல்லாஹு அலைஹி ஹிஸாப ஃபில் ஆகிரா. யார் உலகத்திலே வாழுகிற போது தங்களது உண்மை உள்ளத்தை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டார்களோ, தங்கள் உள்ளத்திலே உள்ளத்திடத்திலே கேள்வி கணக்கு கேட்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையிலே கேள்வி கணக்கை லேசாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமது உள்ளத்தை தான் கவனிக்கிறான், உள்ளத்தை தான் பார்க்கிறான். அதை எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சரீ சக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலிமார்களிலே மிக பிரபலமானவர்கள். அவர்களது மருமகன் ஜுனைதுல் பகதாதி, ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லா அவர்களும் மிகப்பெரிய வலியினுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள். மருமகனத்திலே சொன்னார்கள், எப்பா உனக்கு நல்ல திறமை இருக்கிறது, நிறைய தத்துவங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது, நீ மக்களுக்கு பயான் செய் என்று சொன்னார்கள். நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல் என்று சொன்னார்கள். எப்போதுமே சொன்ன உடனே அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய நேசர்கள். சொன்னார்கள், எனக்கு அந்த தகுதி எல்லாம் இல்லை, மக்களத்திலே நின்று உரையாற்றுகிற தகுதி எனக்கு இல்லை என்று தன்னுடைய தாழ்மையான நிலையை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். சரின்னு விட்டுட்டாங்க. இரண்டாவது நாளும் அதுபோலவே மாமா அவர்கள் அவர்களிடத்திலே சொன்ன போது அப்போதும் அப்படியே சொல்லிவிட்டார்கள். மூன்றாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். ஜுனைதுல் பாகாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலே பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டு விட்டார்கள், அப்பா மனிதர்களுக்கு நீ உபதேசம் செய், உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மனிதர்களுக்கு சொல்லி அவர்களை நேர் வழிபடுத்து என்று உத்தரவு போட்டு விட்டார்கள். இப்போது மறுக்க முடியுமா? மறுக்க முடியவில்லை. காலையில் எழுந்த உடனேயே தன்னுடைய மாமாவிடத்திலே சிறிய சக்தி இடத்திலே வந்து நிற்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள், ரெண்டு நாள் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லிட்டோம், இப்ப போய் நான் பயான் செய்யறேன்னு சொன்னா அவங்க தப்பா நினைச்சுக்கிடுவாங்களே, என்ன செய்யறது? அவங்களே கூப்பிட்டு இன்னைக்கும் இரண்டு நாட்கள் சொன்னது போல இன்னைக்கும் சொன்னார்கள் என்று சொன்னால் சரி என்று நாம் ஆமோதிக்கலாம், பிரச்சனை இல்லாமல் போய்விடும். ஆனா ஒருபோதும் ரசூலுல்லாவை நான் கனவிலே பார்த்தேன் என்ற செய்தியை மட்டும் அவரிடத்திலே சொல்லிவிடக்கூடாது. அப்ப நான் சொன்ன நீ கேட்கல, ரசூலுல்லா சொன்ன பிறகுதானே கேட்டேன் அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. அதனால என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசித்துக் கொண்டே நின்று கொண்டிருக்கிறார்கள். சரி, சக்தி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் ஜுனைதர் பாகாதி இடத்திலே சொன்னார்கள், சரி இப்போவாவது போய் மக்களிடத்திலே பேசு, ரெண்டு நாளா நான் சொன்னேன் நீங்க கேட்கல, ரசூலுல்லா வந்த பிறகு கனவுல வந்து சொன்ன பிறகு பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து உத்தரவு போட்டது சிறி சக்தி ராமத்துல்லா அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதுதான் ஆன்மீகவாதிகளுடைய மனம், உள்ளம் என்பது அங்கே என்ன நடக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையிலேயே அவர்களது வாழ்வு முழுவதும் இப்படிப்பட்ட பல அற்புதமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுபோலத்தான் அபூ சயீத் என்று சொல்லுகிற ஒரு பெரியார் ஹஜ்ஜுக்கு போயிருந்தார். ஹஜ்ஜுக்கு போயிருந்த போது அங்கே ஹரம் சரீஃபிலே ஒரு ஏழை ஃபக்கீர் நின்று கொண்டு யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, இவர்களிடத்தில் அப்போது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவர்கள் நினைக்கிறார்கள், இவங்க வந்து ஹரம்ல வந்து யாசகம் கேட்கிறாங்களே, யாசகம் கேட்டு வருகிறவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களே, மற்ற இடங்களை வச்சு கேட்டா இல்லைன்னு போயிடலாம், இங்க இந்த வந்து இந்த இடத்துல வந்து நின்று கேட்டு இல்லைன்னு சொல்லும் போது சங்கடமா இருக்குமே, தர்ம சங்கடமா இருக்குமே, இப்படி வருகிறவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கிறார்களே, இங்கே நின்று யாசகம் கேட்க வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டார். மனதிலே எண்ணிக்கொண்டதை அங்கு நின்று கொண்டிருந்த ஃபக்கீர் விளங்கிக் கொண்டார். அவர் சொன்னார், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களது உள்ளங்களிலே என்ன ஓடுகிறதோ என்ன எண்ணங்களை நீங்கள் நினைக்கிறீர்களோ அது அல்லாஹ் நன்கு அறிவான் என்று அவர்களுக்கு குர்ஆன் வசனத்தை ஓதி உபதேசித்தார். உடனே அபூ சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், பெரிய ஆள் போல இருக்கிறது, இவர்களும் பெரிய வலியமார்களிலே கட்டுப்பட்டவர்கள் தான், நாம் தவறு செய்து விட்டோம், தவறாக பேசிவிட்டோம் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த இடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். யா அல்லாஹ், நான் தெரியாமல் நினைத்து விட்டேன், எனது உள்ளத்திலே இருப்பதை நீ நன்கு அறிந்தவன், என்னை மன்னித்துவிடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார். அப்போது அந்த ஃபக்கீர் அவரை அழைத்து, உங்களது தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், எப்போது நீங்கள் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறீர்களோ அல்லாஹ் உடனே அங்கீகரித்து விடுவான் என்று திரும்ப சொன்னார். அப்போதுதான் அவர்களுக்கு விளங்கியது நிற்பவர் மிகப்பெரிய நபர் என்பதாக. யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இதெல்லாம் விளங்கும். உலகமும் உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு அத்துப்படியாகும். அல்லாஹ் என்னென்ன தீர்மானித்திருக்கிறானோ அவைகளையும் கூட அறிந்து கொள்கிற அளவுக்கு இந்த உலகிலே ஆன்மீகவாதிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் சொல்லுகிற ஒரு இறைநேசர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிற போது கப்பலிலே இருந்தவர்கள் அத்தனை பேர்களுமே மிகப்பெரிய வியாபாரிகள், வியாபாரத்திற்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறவர்கள். பல நாட்களாக கப்பல் பயணம் தொடர்கிறது, விஸ்ராபி அவர்கள் இறங்க வேண்டிய துறைமுகம் வருகிறது. அந்த நேரத்திலே பார்த்தால் வியாபாரியினுடைய ஒரு வியாபாரியிடத்தில் இருந்த வைர மாலை காணாமல் போய்விட்டது. உடனே அங்கு இருந்த அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேர்களுக்கும் எல்லாருமே பெரிய வசதியானவர்கள் பார்க்கிறார்கள், யாருமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே விஸ்ராபி அவர்கள் பங்கரையா உட்கார்ந்திருக்கிறார்கள், கிழிந்த ஆடைகளை அழுக்கடைந்த ஆடைகளை அணிந்து பரட்டையான முக எண்ணத்தை தலையோடு அங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். எல்லாருடைய மனதிலும் இவர்தான் எடுத்திருப்பார் என்பதாக எண்ணம் ஏற்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக் கொண்டு எல்லாருமே இவரை பார்க்கிறார்கள். விஸ்ராபி அவர்கள் இந்த நடக்கிற எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு தெரியாது, கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். சற்று நேரம் கழித்த பிறகு வியாபாரிகள் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஐயா இந்த மாதிரி மாலை காணாமல் போய்விட்டது, வைர மாலை, ரொம்ப விலை உயர்ந்த மாலை, நீங்கள் எடுத்திருந்தால் கொடுத்து விடுங்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்று சொன்னால் நாங்கள் தருகிறோம், உணவுக்கு உடைக்கு எது தேவை என்று சொன்னால் நாங்கள் தருகிறோம், இந்த மாலையை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன போது விஸ்ராபி அவர்கள் சொன்னார்கள், கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். எல்லாத்துக்கும் சந்தோஷமாகி விட்டது. சரி என்று அங்கிருந்து உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து வந்தார்கள். கப்பலுடைய ஓரத்திலே வந்து நின்றார்கள். கடலை பார்க்குகின்ற நிலையில வந்து நின்றார்கள். நின்று விட்டு சொன்னார்கள், ஐயோ மீத்தான், ஓ மீன் இனமே, உங்களிடத்திலே ஏதாவது வைர மாலைகள் இருக்குமானால் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு போட்டார்கள். சற்று நேரத்திலே பார்த்தால் அங்கே நூற்றுக்கணக்கான மீன்கள் அங்கே அந்த கப்பலுக்கு முன்னாலாக தங்களது தலையை உயர்த்தி காட்டுகிறது. ஒவ்வொரு மீனுடைய வாயிலும் ஒரு வைர மாலை இருக்கிறது. ஒவ்வொரு மீனுடைய வாயிலும் ஒரு வைர மாலை இருக்கிறது. இதை பார்த்து வியாபாரிகள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நாம் தவறாக சொல்லிவிட்டோம், தவறாக அவரை நினைத்து விட்டோம் என்று சொல்லி மனதிலே எண்ணம் கொண்டார்கள். அந்த நேரத்தில் பிஸ்ராபி சொன்னார்கள், உங்களுக்கு எந்த வைர மாலை தேவையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி எடுப்பார்கள்? உடனே கரம் பிடித்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். நாங்கள் உங்களை பற்றி அறியாமல் செய்து விட்டோம், எங்களை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள் என்பதாக. அதற்கு பிறகு துறைமுகம் வந்த போது இந்த வியாபாரிகள் அவர்கள் பொருள்களை எல்லாம் அவர்கள் சாமான்களை எல்லாம் நகர்த்துகிற போது அடியிலே அந்த மாலை கிடக்கிறது. இப்படி ஒவ்வொரு அதாவது வழிமார்களும் இந்த உலகத்திலே தங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்திக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்தை வசமாக்கி கொடுத்தான். மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று வருகிற போது, அல்லாஹ் தான் அனைத்துமே என்ற நிலைக்கு வருகிற போது இந்த உலகத்தை அல்லாஹ் அவர்களை காலுக்கடியிலே கொண்டு வந்து போட்டு விடுவார். இதுதான் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. இதெல்லாம் இந்த சிறப்பு எதன் மூலம் கிடைக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உள்ளங்களின் மூலமாகத்தான். எந்த அளவுக்கு உள்ளங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அது சிறப்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகிலே கொஞ்ச காலம் வாழப்போகிறோம். இந்த கொஞ்ச காலத்திலே தவறான சிந்தனைகளும் தவறான எண்ணங்களையும் உள்ளத்திலே போட்டு அவைகளை அழுக்காக்கி சில நேரங்களில் நாட்டம் எடுக்குகிற அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறோம். இமாம் கசாரி ரஹமத்துல்ல அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மனிதர்கள் பார்க்குகின்ற முகத்தையும் உடலையும் எவ்வளவு அழகாக வைத்திருக்க வேண்டும் என்ற கவனம் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஒரு விசேஷத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் முகத்தை சவரம் செய்து கொள்கிறோம், அழகை சரி செய்து கொள்கிறோம், இருக்குகின்ற ஆடைகளை நல்ல ஆடைகளை அணிந்து கொள்கிறோம், எங்காயிலும் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்று திரும்ப திரும்ப பார்த்துக் கொள்கிறோம், மனிதர்கள் பார்க்குகின்ற இடத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோம், எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் பார்க்குகின்ற இடம் அந்த உள்ளம் அதை மட்டும் குப்பை மேடாக வைத்திருக்கிறோமே, நாட்டம் எடுக்குகிற இடமாக வைத்திருக்கிறோம். அதில் எத்தனை விதமான கெட்ட எண்ணங்கள், கெட்ட சுபாவங்கள், எத்தனை விதமான தீமையான எண்ணங்கள், அடுத்தவர்கள் மீது எப்படியெல்லாம் நமக்கு சிந்தனை ஏற்படுகிறது, எப்படியெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறது, குரோதம் ஏற்படுகிறது, இதெல்லாம் இந்த உலகிலே மோமின் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கு தகுதி ஏற்படுத்தி தருமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அங்கதான் அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத் இருக்கும். இந்த உலகிலே போதித்த அத்தனை போதகர்களும் அதைத்தான் நமக்கு போதித்து தந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும். நம்மளுக்குரிய சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அதா அதுவக்க நஃப்ஸக அல்லதி பைன ஜன்பைக்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் இரண்டு விரோதிகள் இருக்கிறார்கள், அந்த இரண்டு விரோதிகளிடத்திலிருந்தும் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும். ஒன்று ஷைத்தான், அவன் மனோச்சியை பின்பற்றும்படி உங்களுக்கு சொல்லுவான், எது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யும்படி சொல்லுவான், உலகத்தின் மீது ஆசைகளை உண்டாக்கி தருவான், அதை பின்பற்ற உள்ளம் அழுக்கடைந்தே போய்கொண்டிருக்கும். இரண்டாவது உன்னுடைய நப்சு, அது உனக்கு விரோதிதான், அது உன்னுடைய இரண்டு ஜென்பை ரெண்டு புஜனங்களுக்கும் மத்தியில் இருக்கிறது அந்த ஆன்மா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உங்களை கொண்டு போய் நாசத்திலே சேர்த்து விடும். எனவே நமது உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிழை கொடுக்க தேடுவது, தினமும் அதை ஒரு வழக்கமாக வைத்திருப்பது, பாவம் செய்கிறோமோ செய்யவில்லையோ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்குகின்ற மனப்பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால் உள்ளத்திலே இருந்த அழுக்குகள் நீங்கிவிடும். அதுபோல குர்ஆன் ஓதுவது, மௌன மரணத்தை சிந்திப்பது, இவைகளெல்லாம் இந்த உள்ளத்தினுடைய அழுக்குகளை போக்குகின்ற சிகிச்சை முறைகளாக இருக்கிறது என்பதனை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழும் காலம் குறுகிய காலம் தான். இனி எத்தனை நாட்கள் இந்த உலகிலே வாழப்போகிறோம்? ஒவ்வொருவருடைய வயதும் 50 தாண்டி 60 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய குணாதிசயங்கள் மட்டும் மாறவே இல்லை, நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறவே இல்லை. எங்களுடைய சேர்த்தம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமைக்காக வேண்டி நாம் உள்ளவர்கள், மறுமைக்காக வேண்டிய படைக்கப்பட்டவர்கள். மரணம் என்பதே மறுமைக்குடைய வழித்தடம் தான். அதை சந்திப்பதற்கு இருக்கிற நாம் நமது மனதை தூய்மைப்படுத்தி, நமது ஆன்மாவை சுத்தப்படுத்தி, இறைநேசர்கள் எப்படி அல்லாஹ்வுத்தால அவருடைய நெருக்கத்தை அதன் மூலம் அடைந்து கொண்டார்களோ அதுபோன்று அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகின்ற வாசல் இருக்கிறது எப்போதும் திறந்துதான் இருக்கிறது, அது பூட்டப்படவில்லை. யார் வேண்டுமானாலும் அந்த நெருக்கத்தை அடையலாம், விலாயத் என்கின்ற தன்மையை அடையலாம். நாம் தான் முயற்சிக்க வேண்டும். வல்லா ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் சீரான ஒழுக்கங்களையும் நல்ல நம்மிலே ஏற்படுத்தி இந்த உலகிலே சிறந்த அடியார்களாக அவன் ஏற்றுக்கொண்ட சாலிகன்களாக அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்